நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்மந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதி சேந்தனருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பயிலும் சத்சங்கமாக அல்லது வரும் கேள்விகளுக்கு விடை காணும் சத்சங்கமாக அமையும். அதேபோல் இன்று மூவர் கேள்வி அனுப்பியிருக்கின்றார்கள், அதற்குரிய விடைகளை காண்போம். ஒருவர் இரண்டு கேள்விகளும், மற்றவர்கள் இரண்டு சின்ன கேள்விகளும் அனுப்பியிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். அதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு இல்லை. ஆகவே முதல் அன்பருடைய இரண்டு கேள்வியையும் பார்ப்போம். இது பலருக்கு பல காலமாக கிரியா சாதகர்களுக்கு மனதில் இருக்கும் ஒரு கேள்வியை அவர் போட்டிருக்கின்றார். எனக்கும் அந்த காலத்தில் இருந்த கேள்வி ஒன்று தான். ஆனால் கிரியா யோகம் சைவ சித்தாந்தத்தை படித்த பின் இதன் விளக்கம் முழுமையாக தெரிந்தபடியால் இந்த ரெண்டையும் வைத்து, ஆசிரியர் குருமார்களுடன் படித்ததை வைத்து இதற்கு பதில் காண்போம். அவருடைய கேள்வி, பதஞ்சலி யோகத்தில் ஐயா அட்டாங்க யோகத்தில் முதல் ரெண்டு விடயங்களாகிய இயமம் நியமம் கிரியா யோகத்தில் இல்லை, அதைவிட மிச்சமாக இருக்கிற ஐந்துரலுக்குரிய பயிற்சிகளும் இருக்கின்றது, ஏன் அந்த இயமன் நியமம் கிரியா யோகத்தில் பாபாஜியினால் சொல்லப்படவில்லை என்பது அவர்களுடைய கேள்வி. இது ஒரு எல்லோருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த யோகத்தை நாங்கள் ஒன்றுடன் ஒன்று ஒத்து பார்க்கும்போது இந்த கேள்வி அந்த காலத்தில் எனக்கும் வந்திருந்தது தான். அதை இன்றொரு அன்பர் கேட்டபடியால் பாபாஜியின் அருளுடன் அதற்கு விடை காண்போம். அதாவது, இயமம் நியமம் என்று சொல்வது அட்டாங்க யோகத்தில் நல்லவற்றை செய்ய வேண்டும், இயமம் நியமம் தீயவற்றை விளக்க வேண்டும். அதை பாபாஜி பஞ்சாங்க யோகத்தில் சொல்லாமல் அதற்கு முதற்படியாகவே அவருடைய வொய்ஸ்அப் பாபாஜியில் சாதகர்களுக்கு முதல் விடயமாகவே அதை கொடுத்திருக்கின்றார். அது என்ன மாதிரி கொடுத்தார்? ஆறினை அகற்றி ஆறினை சேர்க்க வேண்டும் சாதகர்கள் எல்லோரும் என்று கொடுத்திருக்கின்றார். ஆறினை அகற்ற வேண்டும் என்று அவர் எதை சொல்லியிருக்கின்றார் என்றால், சாதகர்களுக்கு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று இந்த ஆறையும் நாங்கள் அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் சாதகர்கள் வாழ்க்கையில். அதேபோல் ஆறினை சேர்க்க சொல்லியிருக்கின்றார். அது என்னென்று பார்த்தால், அமைதி, ஒழுக்கம், வெறுப்பின்மை, பொறுமை, ஆர்வம், மனநிறைவு, இவற்றை நான் சொல்லவில்லை. சத்குரு கிரியா பாபாஜி அவருடைய வாய்ஸ் பாபாஜியில் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே ஆறு தேவையற்றவற்றை அகற்றி ஆறு தேவையானவற்றை சாதகர்கள் பின்பற்ற வேண்டும் என்று தந்திருக்கின்றார். அதுதான் அட்டாங்க யோகத்தில் இயமம் நியமமாக கொடுக்கப்படுகின்றது. ஆகவே யோகம் யோகம்தான், யோகத்தில் ஒரு வேறுபாடுகளும் இல்லை, ஆனால் பயிற்சி முறையில் வேறுபாடு உண்டு. ஆகவே கிரியா யோகம் செய்யும் சாதகர்களுக்கு அப்படியான ஒரு மனத்தில் ஒரு சஞ்சலிப்பு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் அதை கவனத்தில் செலுத்த வேண்டும் என்று பாபாஜி கேட்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய யோகம் பஞ்சாங்க யோகம், ஒரு தேக உடலுக்கான பயிற்சியும் மிச்ச நான்கும் சூட்சும உடலுக்கான பயிற்சியும் பாபாஜியின் கிரியா யோகம் உடலில் இருக்கும் ஐந்து உடல் உறைகளுக்கும் செய்யப்படும் முழுமையான யோகம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு பாபாஜியின் கிரியா யோகத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை நாங்கள் உணர்ந்து அதன் வழி நிற்க வேண்டும். அதைவிட தங்க விதிகளை பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் இந்த நல்லவற்றில் இருக்க வேண்டும். அன்புதான் முக்கியம், அன்பில் இருந்துதான் எல்லாம் தொடங்குகின்றது. அன்பு உங்களுடைய வட்டத்துக்குள் இருந்து அந்த அன்பு வெளியால் வரும்போது எல்லா உயிர்களுக்கும் மேலும் வரும்போது அது கருணையாகின்றது. ஆகவே பாபாஜியின் கிரியா யோகத்தில் முழுமையான யோகத்தில் சிவயோகத்தில் இருக்கும் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட யோகத்தில் எல்லா விடயங்களுமே இருக்கு. ஆனால் நாங்கள் உணரும் பக்குவமும் உணரும் திறனும் மிகவும் அவசியம். ஆகவே நாங்கள் ஐந்து உடலுக்குரிய பயிற்சிகளை செய்கின்றோம், மற்றவற்றை பற்றி நாங்கள் கவனிக்க கூடாது என்பதல்ல, அவற்றை தெரிந்து செய்ய வேண்டும். எங்களை நல்வழியில் நாங்கள் நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் போதுதான் எங்களுடைய சூட்சும பயிற்சியில் முன்னேற்றம் துரிதமாக இருக்கும் என்று இந்த அன்பருக்குரிய பதிலை கொடுக்கின்றேன். அடுத்ததாக அதே அன்பர்தான் இன்னொரு விடயத்தை கேட்டார். அது எல்லோரும் கேள்விப்பட்ட சொல்லாக இருக்கலாம். பதஞ்சலி யோகத்தில் ஐயா சித்த விருத்தி நிரோதக என்று ஒரு சொல் இருக்கின்றது, அதன் பொருள் என்ன ஐயா என்று கேட்டார். சித்த விருத்தி நிரோதகா, சித்தம் என்றால் மனத்துடன் சம்பந்தப்பட்ட விடயம். ஆகவே சித்த விருத்தி என்று சொல்வது மனதில் எழும் எண்ணங் அலைகளைத்தான் சித்த விருத்தி என்று சொல்கின்றார்கள் பதஞ்சலி யோகத்தில். ஆகவே இந்த சித்த விருத்திகளை நாங்கள் நிறுத்த வேண்டும். அதாவது எண்ணங்களை மனதில் கூட்டக்கூடாது என்பது அதனுடைய பொருள். ஆகவே அது எங்களுடைய கிரியா யோகத்தில் கூட எண்ணங்களை விட்டு விலத்த வேண்டும் என்று பாபாஜி சொல்கின்றார். அதுதான் முதலாவது விதி. ஆகவே கிரியா யோகத்திலும் அது உண்டு, ஆனால் அட்டாங்க யோகத்தில் சித்த விருத்தி நிரோதகா என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் அதனுடைய பொருள். ஆகவே எங்களுடைய மனதில் இருக்கும் எண்ணங்கள் ரெண்டு என்று நாங்கள் பலமுறை பார்த்திருக்கின்றோம். ஒன்று உலகியலை சார்ந்தது, மற்றது கடவுளை சார்ந்தது. உலகியல் சார்ந்து நாங்கள் இருக்கும்போது இந்த எண்ண விருத்திகள் விரிந்து கொண்டே போகும். ஏனென்றால் நாங்கள் மாயைக்குள் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இறை சார்ந்திருக்கும் போது இந்த எண்ண விருத்திகளை நாங்கள் குறைக்கலாம். அதுதான் அதனுடைய இன்னொரு பொருள் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். ஆகவே கடவுளை நோக்கி நாங்கள் கடவுளின் எண்ணங்கள் எங்களுடைய மனதில் வரும்போதுதான் கூட கூட கூடத்தான் இந்த உலகியல் எண்ணங்கள் சிறிது சிறிதாக எங்களிடமிருந்து விலகும். அப்படியாக இந்த உலகியல் எண்ணங்கள் எங்களிடமிருந்து விலகுவதுதான் சித்த விருத்தி நிரோதகா என்று இன்னொரு விதமாகவும் நாங்கள் எங்களுடைய கிரியா யோகத்தில் அதை சொல்கின்றோம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இதை பதிலாக கொடுக்கின்றேன். மற்றவருடைய கேள்வி என்னென்று எடுத்தால் அவர் கேட்கின்றார், இறைவனிடத்தில் நாங்கள் அன்பு காட்ட வேண்டும் ஐயா. அதுதான் எங்களை இறைவனிடத்தில் பற்றை கூட்டும் என்பது நான் நினைக்கின்றேன். அந்த அன்பை அவரிடம் செலுத்த வேண்டும். அதை பற்றி சிறிய விளக்கங்கள் தருவீர்களா? இறை அன்பை நான் எவ்வாறு செலுத்தலாம், அல்லது இறை அன்பை நான் எவ்வாறு பற்றலாம் என்று இந்த அன்பருடைய கேள்வி. முதலாவதாக, இறைவனிடத்தில் அன்பு என்றால் என்ன என்று சைவ சித்தாந்தம் அதை வரையறுக்கின்றது. இறைவனிடத்தில் அன்பு என்றால் என்னென்றால், எந்த உயிரையும் தன் உயிர் போல எண்ணி அன்பு செலுத்துதலே இறைவனிடம் அன்பு காட்டல் என்பதாகும் என்பதுதான் அதன் பொருள். ஏனென்றால் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். ஆகவே இறைவனிடம் அன்பு காட்டுவது என்பது நீங்கள் தனிப்பட்ட முறையில் இறைவனுடன் நான் அன்பாக இருக்கின்றேன், இறைவனை விரும்புகின்றேன் என்பது பொருள் அல்ல. எல்லா உயிர்களிலும் உங்களுடைய அன்பை காட்டுவது இறைவனிடம் அன்பு காட்டுவது என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அதைப்போல அதை பார்த்தால் அதற்குரிய அதை அதை எவ்வாறு வளர்க்கலாம் என்று பார்த்தால், நாங்கள் அந்த உயிர்களில் எதிலும் எல்லாவற்றிலும் சிவத்தை காண வேண்டும். அதனால்தான் எல்லா உயிர்களிலும் அன்பு வைப்பதுதான் சிவத்தில் அன்பு வைப்பது என்று அதற்குரிய பொருள். ஆகவே நாங்கள் சிவத்தை எங்கும் காண வேண்டும், எல்லாவற்றிலும் காண வேண்டும். இது சாத்தியமா என்று சைவ சித்தாந்தம் அதை சிந்திக்கின்றது. சிந்தித்து அதற்கு பதில் சொல்லுகின்றது. இது சாத்தியமா? உண்மை, சாத்தியம். அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது இறைவனின் இயக்கமே. ஆகவே நாங்கள் இறை அன்பு காட்டுவதென்றால் இறைவனால் நடத்தப்படும் அனைத்து உயிர்களிலும் அனைத்து விடயங்களிலும் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்பது மேலதிக விளக்கம். அதைவிட இந்த அன்பை இறை அன்பை பார்த்து படித்து கொண்டு போவோமாக இருந்தால், சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன இரண்டு மூன்று விடயங்களை இங்கு நான் குறிப்பிடுத்திருக்கின்றேன் உங்களுக்கு தருவதற்கு. அனைத்து இருப்பையும் தருவது சிவமே என்று உணர வேண்டும். முதலாவதாக அதுதான் எல்லாம் இறைவனால் இயக்கப்படுகின்றது என்று மூன்று விடயங்கள் தந்திருக்கின்றார் சைவ சித்தாந்தத்தில். சிவம் என்றால் என்றும் ஒன்றுமில்லை என்று உணர வேண்டும். அதைவிட ஒவ்வொரு பொருளையும் அதுவாக ஆக்குவதே சிவம் என்றதை உணர வேண்டும் என்று மூன்று விடயங்களை அவர் சொல்கின்றார். அதாவது அனைத்து இருப்பையும் தருவது சிவம் முதலாவது. அடுத்ததாக, சிவம் இன்றேல் ஒன்றும் இல்லை என்று உணர வேண்டும். எல்லாத்தை செய்வதும் சிவன். மூன்றாவதாக, ஒவ்வொரு பொருளையும் அதுவாகவே ஆக்குவது சிவம் என்று உணர வேண்டும் என்று பேராசிரியர் ஒரு இடத்தில் இந்த குறிப்பு தந்திருக்கின்றார். எவ்வாறு இறைவனை உணர வேண்டும் என்பது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில், இறை அன்பு எப்படி செலுத்த வேண்டும், அதை எப்படி செலுத்தலாம் என்ற கேள்விக்குரிய பதில், எல்லா உயிர்களிலும் எங்களுடைய அன்பை பெருக்க வேண்டும். அது புற உயிர்களை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது அந்த அன்பு கருணை வடிவமாகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதைவிட எந்த உயிரும் நம் உயிரைப் போல் எல்லா உயிரிலும் நம் உயிரைப் போல் நாங்கள் அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த இறுதி வாக்கியம் என்பதை பேராசிரியர் சொல்கின்றார். அந்த குறிப்பையும் எடுத்து வைத்திருக்கின்றேன். ஆகவே இந்த அன்பு என்பது கிரியா யோகத்திலும் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற முறையில் நாங்கள் பயன்படுத்துகின்றோம், அன்பை வளர்க்கின்றோம். அதே நேரம் இறைவனிடம் அன்பு காட்டும் முறையை இப்படி பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார். இந்த ஐயா கேட்ட கேள்விக்கு அதை பதிலாக கொடுக்கின்றேன். அடுத்த அன்பர் கேட்டிருக்கின்றார் ஒரு கேள்வி. அது சாதனையை பொறுத்த கேள்வி. அவருடைய ஒத்துப்பார்ப்பு என்னவென்றால், இங்கு அவருடைய கேள்வியாகவும் சொல்லலாம், கருத்தாகவும் சொல்லலாம், பாபாஜி எங்களுக்கு எங்களுடைய பாபாஜியின் தெய்வீய குரலில் ஒரு விடயம் தந்திருக்கின்றார், நீங்கள் உங்களுடைய சாதனையை செய்யுங்கள், உங்களுடைய சுமையை என்னிடம் இறக்கி வையுங்கள், நான் அந்த சுமையை எடுத்துச் செல்கின்றேனோ பராமரிக்கின்றேன் நீங்கள் சாதனையை செய்யும் போது என்று பாபாஜி ஒரு அழகான சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அதாவது நீங்கள் உங்களுடைய சாதனையில் வளருங்கள், உங்களுடைய சுமையை நான் பொறுப்பேற்கின்றேன் என்று. அதே போல மணிவாசகர் ஒரு இடத்தில் சொன்னதாக உண்டு ஐயா. அது என்ன சொல் என்று சொல்கின்றார் என்றால், பல குற்றங்களை புரிந்திருக்கின்றேன் நான் என்று இறைவனிடம் சொல்கின்றார். எல்லா குற்றங்களையும் எனது குணமாக எடுத்து திருவருள் புரிந்தால் உனக்கு என்ன கேடு வந்துவிடும் என்று இறைவனை கேட்கின்றார் மணிவாசகர். அதாவது தன்னுடைய குற்றங்களை இறைவனை பொறுப்பெடுக்கச் சொல்கின்றார். இந்த அன்பருடைய கருத்து விடயம் என்னவென்றால், பாபாஜியும் அதே விடயத்தை சொல்கின்றார், மணிவாசகரும் அதே விடயத்தை இறைவனுடன் பரிபாசை செய்கின்றார். இரண்டும் ஒன்றா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் இரண்டும் ஒன்றுதான். இது நாங்கள் சத்குருவிடம், சத்குரு எங்களுக்கு தரும் அருண்மொழி. தன்னுடன் சுமையை இறக்கி வைத்து நீங்கள் உங்களுடைய சாதனையில் வளருங்கள் என்று. ஆனால் மணிவாசகர் ஞான நிலையில் இருந்து கொண்டு இறைவனிடம் தன்னுடைய தான் பல குற்றங்கள் செய்திருக்கின்றேன், அவரை நீ எனது தன அதாவது மணிவாசகருடைய குற்றம் என்று எடுத்து அதை அந்த குற்றத்தை நீக்கினால் உனக்கு ஏதாவது குறைந்து விடுமா என்று கேட்கின்றார். அதை இறைவன் நீக்குகின்றார். ஆகவே இரண்டும் சொல் முறைப்படி செயல் முறைப்படி ஒன்றுதான். அது இறை அருள் செய்யும் விடயம், எங்களுடைய விடயம் குரு அருள் செய்யும் விடயம் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். இந்த மூன்று கேள்வியும் வந்திருந்தது. இன்னொரு கேள்வி மூன்றாவது அன்பர் எழுதியிருந்தார். அது நாங்கள் முதல் பார்த்த கேள்விதான். இறைவன் எங்கும் உள்ளான் ஐயா என்றால் ஏன் அதை அறிய முடியவில்லை? இது ஒரு ஆரம்ப சாதகரிடமிருந்து வந்த கேள்வி இன்று காலை. நிச்சயமாக இறை அன்பை இறைவன் எங்கும் இருக்கின்றான் என்பதை ஏன் எங்களால் அறிய முடியாது? அதற்குரிய காரணம் எங்களுடைய அறிவுத்திறன் அந்த நிலைக்கு இல்லை, அல்லது எங்களுடைய நாங்கள் அறியாமை என்ற ஆணவ மலத்தில் மூழ்கி இருக்கின்றோம் என்பது முதலாவது பதில். அதை விட அதை வேறு விதமாக இந்த அன்பருக்கு விளங்கப்படுத்த வேண்டுமென்றால், அது சைவ சித்தாந்த பேராசிரியர் தந்த ஒரு உபமானம். சூரிய ஒளி இருக்கின்றது, ஒரு குருடனுக்கு அந்த ஒளியை பார்க்கும்போது அந்த ஒளி தெரியாது. ஏனென்றால் அவன் குருடாக இருப்பதால், கண் பார்வை இல்லாததால் அந்த ஒளியை காண முடியாது. அதே போல்தான் எங்களில் பலரும் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் குருடர்களாக இருக்கின்றோம். அதாவது எங்களுடைய அறிவு திறனில் நாங்கள் மேலே வர முடியாது. நாங்கள் அறியாமைக்குள்ளேயே கட்டுண்டிருக்கின்றோம் பலரும். ஆதலால்தான் இறைவன் இருப்பதை எங்களால் உணர முடியாது. அந்த உணர்வினை யார் தர வேண்டும் என்று பார்த்தால், சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றது, அது இறைவன்தான் தன்னுடைய திருவருளால் அந்த நிலையை எங்களுக்கு தரும்போது நாங்கள் இறைவன் இருப்பதை காணலாம் என்று சைவ சித்தாந்தத்தில் அந்த பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார் ஒரு இடத்தில். ஆகவே இறைவனை காண்பதென்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் அவரை உணரலாம், உணர்வு நிலையில் நாங்கள் பார்க்கலாம். அது கூட நாங்கள் சாதனையில் நின்றால்தான் அது கூட முடிந்த ஒரு விடயம். ஆகவே இதற்கு கிரியா யோகத்தில் பாபாஜி கொடுக்கின்ற சாரி யோகி ராமையா அவர்கள் கொடுக்கின்றார்கள் ஒரு உதாரணம். பாபாஜியை ஏன் நாங்கள் காண முடியாது என்பதற்கு அவருடைய மின்சாரத்தை வைத்து அந்த உதாரணத்தை கொடுக்கின்றார். அவருடைய வோல்டேஜ், அவருடைய பவர் வெரி ஹை வோல்டேஜ் என்றும், எங்களுடைய வோல்டேஜ், எங்களுடைய பவர் வெரி லோ வோல்டேஜ் என்றும், எங்களுக்கு வீட்டில் கிடைக்கும் மின்சாரத்து அளவில் நாங்கள் இருக்கின்றோம் அந்த வோல்டேஜ் லெவலில், அவர் இருப்பது மின்சாரம் உற்பத்தியாகும் ஒரிஜினல் நிலையில் அவர் இருக்கின்றார். ஆகவே இந்த நிலையிலிருந்து அந்த நிலையை பார்க்க முடியாது. அப்படி பார்க்க எத்தனைத்தாலும் நாங்கள் பொசுங்கி விடுவோம் என்று யோகி ராமையா அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அதை எப்படி பார்க்கலாம் என்று கிரியா யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், நாங்கள் எங்களுடைய நிலையை அவரை நோக்கி உயர்த்தி கொண்டு போகும்போது, ஏதோ ஒரு நிலையில் நாங்கள் மேலே வந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய சாதனையில் மேலே வந்து விட்டால் அந்த நேரத்தில் பாபாஜியின் காட்சியை நாங்கள் பார்க்கலாம், ஏதோ ஒரு பிறப்பில் ஏதோ ஒரு நேரத்தில் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் பாபாஜி அப்படி பலருக்கும் காட்சி கொடுத்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய நிலையை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்று கிரியா யோகம் சொல்கின்றது. அதே போல்தான் இந்த அன்பர் கேட்ட கேள்வி, இறைவனை ஏன் நாங்கள் காண முடியாது என்பது. ஆகவே இந்த கேள்விகளுக்கு இன்று பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் முடிந்தளவு பதில் கண்டோம். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா, மியூட்டில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
முதலாவதாக யமன் நியமம் ஏன் கிரியா யோகத்தில் இல்லை என்ற கேள்விக்கு சுருக்கமாக, யமம் என்றால் என்ன, நியமம் என்றால் என்ன, அது மாத்திரமல்ல எங்களுடைய கிரியா யோகத்தில் ஆறினை அகற்றுதல் ஆளுநை பெருக்குதல் பற்றிய விளக்கமும், இறுதியாக எங்கள் பாபாஜி கூறிய தங்க விதியை பற்றி சொல்லி அதன் மூலம் அன்பு தொண்டு பக்தி சரணாகதி மூலம் அதற்குரிய பதில் தெளிவாக தரப்பட்டது, சிறப்பாக இருந்தது. அடுத்து பதஞ்சலி யோகத்தில் சித்த விருத்தி நிறுவதற்குரிய விளக்கமும் சிறப்பாக இருந்தது, அதையும் முன்வாங்கினோம். அடுத்து இறை அன்பை எல்லா இறை அன்பு எல்லா உயிருக்கும் எடுக்க வேண்டும் என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டது. பொதுவாக இன்றைய சத்சங்கத்தில் எல்லா கேள்விகளுக்கும் விளக்கப்பட்ட ஏற்கனவே சில படித்த சைவ சித்தாந்த கருத்துக்களுடைய கருதிகள் கருத்துக்களை உருவாங்கினோம். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி இறைவனையா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. மிக மிகவும் உங்களால் முடிந்த அளவு அதை கருத்தை தொகுத்து கொடுத்தீர்கள். தொலைபேசி அழைப்பு வந்ததில் மேபி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். இருப்பினும் நன்றி, உங்களுடைய தொகுப்பிற்கு நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல பாபாஜியுடைய கருணையால மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு பாபாஜியினுடைய அருளால சைவ சித்தாந்தத்தில இருந்தும் கிரியா யோகத்தில இருந்தும் சில குறிப்புகள் யோகியார் கொடுத்த குறிப்புல இருந்தும் நல்ல பதில உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பாபாஜிக்கு நன்றி. அதே போல ஒரு மாணவர் கேட்டது, இறைவன் கருணையே வடிவமாக இருக்கிறான் என்றதுக்கு அடையாளமா எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு உபமானத்தை சிறப்பாக எடுத்து இந்த சத்சங்கத்துல உரைக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. எல்லா உயிர் இடத்துலயும் இறைவன் இருக்கிறான். அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பாக்குற அத்தனை பொருளும் இறைவனாவே காட்சி வைக்கிறீன்றது சைவ சித்தாந்தம் தெளிவான அந்த பதில. இன்னும் கொஞ்சம் விரிவா கொடுப்பாங்க. நம்ம யோகத்துல இருக்கிறதுனால நம்ம சுருக்கமா பார்ப்போம், விரிவா அவருடைய அருள் கிடைக்கட்டும். எல்லா உயிரிழத்திலையும் நம்ம அன்பு காட்டணும். அதுக்கு பெரிய உதாரணமான ஒரு வள்ளலார். நாம கூட உயிரினத்துலதான் காட்டுவோம், அவர் பயிர் இடத்திலே காட்டினார். வாடிய பயிரை குளம் கண்டு வாடினேன்ற, ஐயோ அந்த பயிர் வாடுதே, அது விளைஞ்சி விளைஞ்சா எத்தனையோ பேர் சாப்பிடுவாங்களே, அதனால எத்தனையோ பேருக்கு பலனும் போகுமே, இப்பயும் அந்த பயிர் வாடுதேன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்தனால்தான் அவரை வந்து இறைவன் ரொம்ப அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு கொண்டு போய் அவரை ஆட்கொண்டார் இறைவன். அந்த அன்புதான் எல்லா உயிரிழத்திலையும் அன்பு காட்டி அவருடைய செயலை மேன்மைப்படுத்தினாரு. அதே மாதிரி பசித்தவருக்கெல்லாம் உணவு கொடுத்து அத ரொம்ப இறைவன்கிட்ட வேண்டுகோளா வச்சார். பசியே இருக்க கூடாதுன்ற மாதிரி எல்லாம் வேண்டுகோள் வச்சார். இறைவனே ரொம்ப இப்படி ஒரு நம்மளுடைய படைப்புல இப்படி ஒருத்தவங்கன்றது கூட அது ஒரு வரலாறு சொல்றாங்க. அந்த வகையில அவரு இறைவனை மிஞ்சி போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவருடைய கருணை. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மானசீகமான குரு வந்து மாணிக்க வாசகரா இருந்தனால அந்த உருகல், அந்த பாடலுடைய உருகல் நமக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த தெரிஞ்சதனுடைய ஒரு பெரிய பொக்கிஷம்தான் அவர் வள்ளலாரா மாறி எல்லாம் இறைவனுடைய லீலை தான். இறைவன் அவர் மூலியமா ஆட்கொண்டு பல விஷயங்கள் இந்த கருணை அடிப்படையில சொன்னாரு. அந்த கருணை என்ற ஒரு விஷயம் எல்லா சாதகருக்குள்ளேயும் வரணும். அப்பதான் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து, தீய விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருந்து வெளியே போக ஆரம்பிக்கும். அது உள்ள வர வர நம்மளுடைய தீய செயல்கள்லாம் வெளியே போகுன்றத சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அந்த அடிப்படையில இன்றைய சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக அந்த அன்பை பத்தி சொல்லி, அந்த கருணையை பத்தி சொல்லக்குள்ள ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னும் இந்த சத்சங்கம் இதே போல கருணை அன்பு வளர இன்னும் மேன்மைப்பட பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக மேலும் மெருகூட்டி சொல்லியிருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம். அது பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் நீங்கள் அதை செய்திருக்கின்றீர்கள், அதற்கு நன்றி சொல்வோம். அதற்கு மேலாக கார்த்திகேயன் ஐயா, உங்களை இன்னும் ஒரு சிறிது நேரம் பேச கேட்கப் போகின்றேன். அது என்னவென்றால், இப்போது மார்கழி திருவிழா சிதம்பரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொடியேற்றத்துடன் டிசம்பர் 18ஆம் தேதி போன திங்கட்கிழமை தொடங்கி வார புதன்கிழமை முடிகின்றது ஆருத்ரா தரிசனத்துடன். இவையெல்லாம் அங்கு மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் சாதகர்கள் இதை மிகவும் அற்புதமாக இந்த நாட்களில் தங்களுடைய மண்டல சாதனை செய்கின்றார்கள். ஆனால் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இவற்றை பற்றி ஏதாவது சிறந்த கருத்துக்களை நீங்கள் சாதகர்களுக்கு சொல்லலாமா என்று என் சத்சங்கத்தில்? கார்த்தி சார் இணைப்பில் இருக்கிறீங்களா?
சொல்லலாம். மார்கழி சாதனா என்றது நம்ம செய்யற சாதனாவை விட பெரிய சாதனை கிடையாது. என்ன பொறுத்த வரையும் இங்க சிதம்பரம் நடராஜா கோயில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் நம்ம சாதனாவை அடிப்படையா கொண்டு நடக்கிறது தான். அப்படிதான் அதை நான் உணர்றேன். அதை விட மேன்மையா உணர்றேன் நம்மளுடைய சாதனாவை பத்தி. மார்கழி சாதனா என்றது இங்க நடராஜா கோயில்ல நடக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அருளாளர்களை எடுத்து காட்டி சில விஷயங்களை நடத்துறார். இன்னைக்கு கூட ஒரு சின்ன பையன் அந்த இடத்துல மாணிக்க வாசகர் வரக்குள்ள அவன் என்ன சொல்றான், மாணிக்க வாசகர் வந்துகிட்டு இருக்கிறாருன்றான். மாணிக்க வாசகர் வந்துகிட்டு, சின்ன பையன், என் காலால வாங்குறேன், 8:30 நான் உள்ள இருந்து வெளியே வரக்குள்ள இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, ஏன்னா நாளைக்கு வந்து பிச்சாண்டவர் கோலத்துல சிவபெருமான் வருவார் பிச்சை ஏந்தி. இன்னைக்கு வந்து 7ஆம் திருவிழா, சுவாமி கைல காட்சியில வருவார், கைல வாகனத்துல வருவார். அந்த வகையில நம்மளுடைய எல்லாம் நம்மளுடைய யோகத்தை அடிப்படையா வச்சுதான் சிதம்பரத்துல எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அதே சமயத்துல நம்மளுடைய சைவ சித்தாந்த அடிப்படையாவே கொண்டு சிதம்பரம் நிகழ்ச்சி எல்லாமே நடத்தப்படுது. அந்த வகையில நமக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, சிதம்பரத்துல நம்ம ஒரு சென்ற பாபாஜி நமக்கு கொடுத்தது, அது மூலியமா நம்ம தொண்டு செய்யறது, அங்க ஒரு பிரார்த்தனை மூலியமா வச்சு எல்லா சாதகருக்காக நம்ம ஒரு பிரார்த்தனை பண்றது ஒரு சிறப்பான இடமா இருக்கு. இதுல மாணிக்க வாசகரும் நிறைய விஷயங்கள் அங்க இருந்து சொல்றார். அவரு திருப்புறந்துறையில அவருக்கு ஞானம் கிடைச்சாலும் அவருக்கு முத்தி கிடைச்சது தில்லையில. ஆனா தில்லைக்கு போகணும் சுவாமி சொன்னாலும் இங்கேயே வந்து அவரு பல நிகழ்வுகளை அவர் மூலியமா வச்சு இந்த உலகத்தை காட்டுறதுக்காக, பெரிய சில மாய விஷயங்கள்லாம் காட்டுறதுக்காக சில வேலைகளை அவரு லீலையை செஞ்சிருக்காரு. அப்ப வந்து ஒரு 4 ஆண்டு காலம் வந்து தில்லையில தங்கி இருக்கிறாரு. அப்ப வந்து அவருக்கு கோயிலுக்கு போகக்குள்ள அங்க கொஞ்சம் அங்க அந்த நேரம்னா கொஞ்சம் இதாவே இருப்பாங்க. அது அவங்களுடைய பிறப்பு அப்படி, வரலாறும் அப்படிதான் இருக்குது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும்ன்றது இறைவனுடைய அமைப்புல இருக்குது. அப்ப அத வந்து இறைவன் அவருக்கு உணர்த்துறாரு, நான் தான் உணர்ந்துட்டே இருக்கிறேனே, நீ ஏன் அங்க தேடுறதான் இன்னும் வியாரத்துல ரொம்ப ஆழ்ந்து போனாராம். அப்ப சீடர்கள்லாம், ஏன் சுவாமி நீங்க கோயிலுக்கு வரல நீங்கன்னு கேட்கக்குள்ள, இப்ப இறைவன் என்ன தேடி வந்துட்டு இருக்காருப்பா, நான் அவரை தேடின ஒரு நேரம் அவர் என்ன தேடி வந்துட்டாரு, நான் அவரோட நிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ற. அப்ப இப்படி எல்லாம் அவங்க செய்யறாங்களே, உங்க மனசு எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாராம், சூரியன் எத்திசையில் உதைத்தால் என்ன, நமக்கு என்ன, நம்ம இறைவனை தேடணும், அவரு நமக்கு ஒரு உணத்துல ஏற்படுத்திட்டாரு, நீ அதுக்குள்ள வந்து தேடிக்கிட்டே இரு, பிறருடைய குற்றங்களை பார்க்காதீங்கன்றது தில்லையில வந்து அது ஒரு சிறப்பான வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. சொல்லி நேற்றுதான் எனக்கு அந்த வார்த்தை கிடைச்சது. அத மாணவர்கள் கேட்டதுக்கு அந்த செய்திய சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் தில்லையில நம்ம சைவ சித்தாந்தத்தை அடிப்படையா கொண்டு இருக்குது. அந்த வகையில நீங்க எல்லாமே பாக்கிய செஞ்சவர் தான். ஏன்னா உங்க அடிப்படை விஷயத்துல இங்க தில்லையில நிறைய விஷயங்கள் நம்ம கிரியாயோக சார்பாக நடக்குது. அது பாபாஜிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து சாதாரண நிலையில பேசியோ விரிவிச்சியோ இன்னும் நம்மளுடைய ஆணவத்தை விரிச்சிக்க கூடாதுன்றதுக்காக அந்த அடிப்படையில நான் சொல்றேன். அது எல்லாம் சிறப்பாக நடக்குது. உங்களுடைய ஆசீர்வாதமும் அங்க நடக்குது. அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பா அது கிடைக்கும். அது இறையருள். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. இன்று அந்த 10 நாள் உற்சவத்தில், அதுவும் செம்பரம் மையம் உலக மையத்தில் நடைபெறும் இடத்தில் இந்த விடயத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மனம் சொல்லியது உங்களிடம் கேட்டேன். அதை மிகவும் அருமையாக தொகுத்து கொடுத்தீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.